இந்த விசுவாச அறிக்கை 8வது அதிகாரம், கிறிஸ்து என்ற மத்தியஸ்தர் என்ற அதிகாரத்தை நம்ம படிச்சுட்டு வருகிறோம். இன்னைக்கு தான் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி மெசேஜ் இருக்க போது. இன்னையோடு அந்த அதிகாரத்தை நம்ம முடிச்சுட்டு அடுத்த அதிகாரத்தை பார்க்க போறோம். எத்தனை பாடங்கள் இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டோம். இதெல்லாம் நம்ம வெறும் படிச்சு ஓகே கேட்டோம்னு போய் அறிவோடு நம்ம போயிடாம, உங்களுடைய ஜப நேரங்களையும் உங்களுடைய தியான நேரங்களையும் இந்த காரியங்களை சிந்தித்து யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த சத்தியங்கள் நம்மளை கிறிஸ்து கிட்ட நெருங்கி கொண்டு வரும். நான் அனுபவமா சொல்றேன், ஏன்னா நூற்று கணக்கான நேர திருப்பி 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 இந்த சத்தியங்களை நான் எப்பயும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நான் எப்பப்பெல்லாம் இந்த சத்தியம் படிக்கிறதோ இல்லை போதிக்கிறதோ, ஆத்மார்த்தமான விதத்துல ஏ மனசுல அது புதுப்பிக்கப்பட்டு திருப்பியும் ஞாபகப்படுத்தப்பட்டு, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு அற்புத தேவன், எவ்வளவு அதிசயமான தேவன் என்பதை ஒரு ஞாபகப்படுத்துகிறதாக நமக்கு இருக்கு. நம்முடைய அற்புதமான சிறப்பு, ரெண்டு இயற்கையோடு முழுமையான மானிடத்தையும் முழுமையான தெய்வீகத்தையும் ஒரு ஆள் தத்துவத்தில் கொண்டு இந்த உலகத்தில் பிறந்தவர், பரிசுத்தாவியினால் நிறைவான அபிஷேகத்தை பெற்று அளவில்லாத அபிஷேகத்தை பெற்று எல்லா கிருபை ஊற்றாக பொக்கிஷ வீடாக எல்லா ஞானமும் தெய்வத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் உடையவராக அவர் வந்தார். நம்மளுக்காக எத்தனை நம் பாவங்களை சுமந்து எத்தனை பாடுகளை பட்டு மறித்து உயிர் செலுந்து பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து, அது மாத்திரம் இல்லாம அவர் அந்த பணியினால என்ன சாதித்தார் என்பதை மூணு காரியங்கள் நம்ம பார்த்தோம். நம் கோபம் நம் மேல இருந்த தேவ கோபாக்கினியை நீக்கி தேவனுடைய நீதியை முழுமையாக திருப்தி செய்து தேவனுக்கும் நமக்கும் ஒரு ஒப்புரவாக்குதலை ஏற்படுத்தி நமக்காக ஒரு நித்திய சுதந்திரத்தை அவர் வாங்கினார் அவருடைய பணியில. அத்தோடு அவர் முடிக்கல, அவருடைய இப்போதைய ஊழியத்தை நம்ம பார்த்தோம். பரலோகத்துக்கு ஏறி போயிருந்தாலும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்காக பரிந்து பேசி நம்ம உணர்வுகளை எல்லாம் தான் உணரும்படிக்கு தன்னுடைய ஆவியின் மூலமா நம்மளை தன்னோடு இணைத்துக் கொண்டு அவருடைய வார்த்தையின் மூலமாக ரட்சிப்பின் மகத்துவம் எவ்வளவு பெருசுன்னு நமக்கு விளக்கி நம்மளை விசுவாசிக்கவும் அவர் வார்த்தையை கீழ்ப்படியவும் ஒவ்வொரு நாளும் முந்தி நம்மளை ஊக்கப்படுத்தி நம்ம இருதயங்களை காத்து நம்ம சத்துருக்களை எல்லாம் மேற்கொண்டு இன்னைக்கும் நம்மளை ஆண்டு வருகிற தேவனாக நாம் பார்க்கிறோம். அற்புதமான காரியங்கள் எத்தனை சத்தியங்கள் அதுல இருக்கு பாருங்களேன். ஆகவே இன்னைக்கு 9-10 அதிகாரத்தை நம்ம பார்த்து முடிக்கலாம். இந்த 9வது பேராகிராஃப் என்ன பார்க்கிறோம்னா, கிறிஸ்து மட்டும்தான் ஒரே மத்தியஸ்தர். அந்த மத்தியஸ்தர் உடைய பணியில அதான் அவருடைய ஒரு டைட்டில் இல்லைங்களா, ஒரு ரோல், ஒரு டைட்டில் என்னுவாங்க. இப்போ ஒரு ஹெட் மாஸ்டர்ன்றது ஒரு ரோல், அவரு பல விதமான வேலைகளை செய்வார். அந்த மாதிரி ஒரு டைட்டில் இருந்தும் போது அவருக்கு மத்தியஸ்தர் என்ற டைட்டில், அந்த டைட்டிலின் அடிப்படையில அவர் மூணு பணியை செய்கிறார். என்ன அந்த மூணு பணி? அவர் நம்மளுடைய தீர்க்கதரிசியும் நம்மளுடைய ஆசாரியனும் நம்மளுடைய ராஜாவும். இது மறந்துடாதீங்க, இது மூணு ரொம்ப முக்கியம். அதுதான் 9வது அதிகாரம் நமக்கு காட்டுது. 10வது அதிகாரம் என்ன காட்டுதுன்னா, ஏன் இந்த மூணு பணியை நமக்கு செய்கிறார். ஓகே, அதை பார்த்து முடிக்கலாம். 9வது பேராகிராஃப் நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஏற்ற மத்தியஸ்தர் கிறிஸ்து தான். அவர் அந்த பணியை தீர்க்கதரிசியாக ஆசாரியனாக ராஜாவாக இருந்து சபைக்கு செய்கிறார். அவரை அன்றி அந்த பணியோ ஒரு அந்த பணியில ஒரு பாகமோ இல்ல முழுமையாகவோ வேற யாருக்குமே கொடுக்க முடியாது. வேற யாருமே அதை செய்ய முடியாது, அவர் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த பேராகிராஃப் வந்து 1 Timothy 2:5 பார்த்தீங்கன்னா, அதை அந்த வசனத்தை வலியுறுத்துகிற வண்ணத்துல சொல்லுது. அந்த வசனம் என்ன சொல்லுது? தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே மத்தியஸ்தர் கிறிஸ்து. மேரி மத்தியஸ்தர் இல்ல, போப்பு மத்தியஸ்தர் அல்ல, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்து தான் மத்தியஸ்தர் உணராம அநேக பேர் பாஸ்கர மத்தியஸ்தர் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயர மத்தியஸ்தர் ஏதாவதுனா பாஸ்து கிட்ட ஓட வேண்டியது, ஏன்னா பாஸ்து தான் ஆண்டவர் கிட்ட பேசி நமக்கு கொடுக்கக்கூடியவர், ஆண்டவர் கிட்ட ஜம் பண்ணி நமக்கு கிருபம் வாங்கி கொடுக்கிறவர் இல்ல. பாஸ்துக்கே கிருபம் ஆண்டவர் தான் கொடுக்கணும். பாஸ்துடைய வேலை ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவங்க மக்களுக்காக ஜபிக்கலாம், ஆனா நமக்கு கிருபைய கிடைக்கணும்னா ஆண்டவர் தான் அதை கொடுக்கணும் இல்லையா. அந்த கிருபை ஆண்டவர் தான் கொடுக்கணும். இப்படி பார்க்கும்போது இயேசுதான் ஒரே மத்தியஸ்தர். அவர் அந்த பிரத்யேகமான சிறப்புரிமை அவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதை வந்து வேற அவரைத்தான், அவர் தான் மத்தியஸ்தர், அவர் தான் மத்தியஸ்தர். பாஸ்டரும் நம்ம ஊர்ல இருக்கிற மக்களும் எல்லாரும் அதை நல்லா போதிச்சாங்கன்னா நம்மளுடைய மக்கள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் அவங்க பின்னாடி இவங்க பின்னாடி ஓடுறத பின்னாடி விட்டுட்டு இயேசு பின்னாடி ஓடுவாங்க இல்லைங்களா. நம்முடைய விசுவாசத்துக்கு தகுதியான பாத்திரம், தகுதியான நபர் அவர் மட்டும்தான். அவர்கிட்ட தான் ஓட சொல்லி சொல்ல வேண்டியது பாஸ்டருடைய வேலை, போதகருக்குரிய வேலை. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் மத்தியஸ்தராக கொடுக்கப்பட்டிருக்கார். மேரி இல்ல, பாஸ்டர் இல்ல, வேற எந்த தேவ மனிதர்களும் இல்லை. அவர் தான், அவர்கிட்ட ஓடினாதான் நமக்கு கிருபை உண்டு இல்லைங்களா. அதை நமக்கு சொல்லி அந்த மத்தியஸ்தர் பணியில அவர் மூணு பணிய செய்கிறார். த்ரீ ஆபீசர்ஸ், மீடியேட்டர்ன்றது அவருடைய டைட்டில். அந்த டைட்டில் மூணு பணி, ஆசா தீர்க்கதர்சி ஆசாரியன் ராஜா. இது வந்து ரிஃபார்ம்டு இறையல் தத்துவ சாஸ்திரிகள் பெரிய பெரிய ஆளுங்க. இப்போ கால்வின் போன்ற, கால்வின் தான் அதை முதல்ல ஆரம்பித்தது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா பைபிளில் இருக்கிற எக்கச்சக்கமான விஷயங்கள், கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிற விஷயங்களை எல்லாம், முழு மீட்பின் வரலாற்றிலையும் கிறிஸ்து செய்கிற பணிகளை எல்லாம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு எவ்வளவு சொல்ற அவருக்கு டைட்டில்ஸே நூற்றுக்கணக்கான பேருங்க இருக்கு பைபிள். நானே ஜீவமாப்பான்றாரு, நானே தண்ணீர்ன்றாரு, நானே ஜீவன், நானே உயிர் தெளிதல், நானே நல்லமைப்பன் அப்படி சொல்லிட்டே போற. அது எல்லாத்தையும் எடுத்து இந்த மூணு, அவர் அந்த அவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு அவர் என்னங்க நமக்கு செய்யறாருன்னா இந்த மூணு காரியம் தான் செய்கிறார். கிறிஸ்து வார், கிறிஸ்துன்ற வார்த்தையே என்ன உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? கிரைஸ்ட் அப்படின்னாவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இல்லைங்களா. அபிஷேகம் பண்ணப்பட்டதுன்னா என்ன, எதற்காக அபிஷேகம்? பழைய பாடல எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு ஆளுங்களுக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒன்னு தீர்க்கதர்சி, இன்னொன்னு ஆச்சாரியன், இன்னொன்னு ராஜா. இவங்க மூணு பேரை நியமிக்கணும்னா அபிஷேகம் பண்ணித்தான் ஆண்டவர் நியமிப்பார். ஆகவே முழு பழையற்பாடும், ஒரு முழு பழையற்பாடு மீட்பின் கதையும் இந்த மூணு பேருடைய ஊழியத்தின் பத்தி தான். கடவுள் தன்னை பாவி மனிதர்களை மீட்டு அவன் இடத்தில் கொண்டு வரணும்னா ரொம்ப முக்கியமா இந்த மூணு தான் தேவைன்றத பழையற்பாடு முழுவதுமாக திருப்பி திருப்பி சொல்லிட்டு வர இல்லைங்களா. முதல்ல தீர்க்கதர்சி வேணும், அதுக்கப்புறம் ஆச்சாரியன் வேணும், அதுக்கப்புறம் ராஜா வேணும். ஓகே, இந்த இதுதான் ஒன்பதாவது அதிகாரம் சொல்லுது. அவர் ஒண்டிதான் மத்தியஸ்தர், இந்த மூணு பணியை அவர் செய்கிறார். ஓகே, இப்ப பத்தாவது பேரை வந்தோம்னா இந்த டைட்டில்ஸ் வந்து ஒரு சில பேர் சும்மா பேர் வச்சுக்குவாங்க, ஃபேன்சி டைட்டில்ஸ் மாதிரி சும்மா பேரை வச்சுக்கிறது, அந்த வேலையை செய்ததில்லை. அந்த கிறிஸ்து அவருக்கு பிடிச்ச மாதிரி இந்த பேரை வச்சுக்கிட்டாரா? பத்தாவது பேராகிராஃப் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஏன் இந்த ரோல்ஸ் அவர் எடுத்துக்கிட்டார். இந்த இங்கிலீஷ்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன், இந்த தமிழ்ல வச்சிருக்கிறவங்க அந்த பத்தாவது பேராகிராஃப் படிச்சீங்கன்னா, இந்த பணிகள் மிகவும் அவசியமா இருப்பதுனா, நிங்களை மாதிரி எந்த மாதிரி பாவிகளுக்கு மிகவும் அவசியம். நான் அதை விளக்கி காட்டுறது ஏன் அவசியம். ஏன் நம்மளுடைய அறியாமைக்கு அவர் தீர்க்கதர்சியாக இருந்து அறியாமை, அவருடைய தீர்க்கதர்சன பணி நம்முடைய அறியாமையை போக்குகிறது. தேவனிடத்தில் நாம் திரிந்திருப்பதனால் நம்முடைய எந்த சேவைகளையும் சேவையும் பாவம் இல்லாம பரிபூர்ணமா இல்லாததுனால் நமக்கு நம்மளை ஒப்புரவாக்கி தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நம்மளை செய்வதற்கு அவருடைய ஆசாரிய பணி அவசியமா இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, நம் இருதயத்திலேயே தேவனுக்கு, தேவன் மேல ஒரு ஒரு வெறுப்பு, ஒரு தேவனிடத்தில் வர முடியாத இயலாமை நம்ம இடத்தில் இருப்பதுனால் அது நம்முடைய பலவிதமான ஆவிக்குரிய சத்துருக்கள் நம்ம கிட்ட இருக்கிறதுனால அவருடைய ராஜா என்ற ஊழியம் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த ராஜாவுடைய பணியில அவர் நம்மளை நம்ப வைத்து, நம்மளை அடக்கி, நம்மளை இழுத்து, நம்மளை தாங்கி, நம்மளை விடுதலையாக்கி, நம்மளை பரலோக ராஜ்யம் வரைக்கும் பாதுகாத்து வருகிறார். ஓகே, இது ஒரு சிம்பிள் டிரான்ஸ்லேஷனா நான் அதை பார்த்து உங்களுக்கு சொல்றேன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். இந்த பேராவுடைய பின்னணிய புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், மனிதர்கள் எல்லாம் ஆதாமின் மூலமாக பாவம் செய்து வீழ்ச்சி அடைந்தார்கள் இல்லைங்களா. அந்த வீழ்ச்சி அடையும் போது ஆதியாம மூணாவது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், மனிதன் முற்றிலுமாக சீர் கெட்டு போனான். உதாரணத்துக்கு யாராவது கீழே விழுந்துட்டாங்கன்னா தலையில அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்குவான். அப்போ ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்து என்ன பிரச்சனைன்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி மனுஷன் கீழே விழுந்து தேவனிடத்துல இருந்து எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து விழுந்ததுனால ஒரு ஆவிக்குரிய எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா, நேரத்தில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு வீடியோ டயக்னோசிஸ் சொல்லுவாங்க, ரொம்ப மோசமா இருக்குங்க ஸ்கேன் அப்படின்ற மாதிரி உங்க ஆவிக்குரிய ஸ்கேனும் என் ஆவிக்குரிய ஸ்கேனும் விழுந்த பாவிகளாக பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருக்கு. நமக்கு மூணு பிரச்சனை ஆயிடுச்சு. பாவத்தின் விளைவாக உங்களுக்கும் எனக்கும் மூணு வியாதிகள் வந்துருச்சு, ஆத்மீக வியாதிகள் வந்துருச்சு. பாவம் பாவம்ன்றோம், பாவம் மனுஷன் பாவம் செஞ்சுட்டான்றோம். அந்த பாவத்தினால நமக்கு என்ன ஆச்சுங்க, இந்த மூணு வியாதிகள் வந்துருச்சுங்க. இந்த மூணு வியாதிகள்னால தான் நீங்களும் நானும் இன்னைக்கு வரைக்கும் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வியாதி கூட என்னன்னு நமக்கு தெரியாது. சில நேரத்துல வியாதி என்னன்னு தெரியாம சில நேரத்துல ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா சுத்துவாங்க, யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா. அந்த மாதிரி எத்தனையோ பேர் வியாதி தங்களுக்கு என்னன்னு கூட தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது, இது மூணுதான்ப்பா வியாதி. முதலாவது வியாதி என்ன தெரியுமா, நம்முடைய அது கீழே விழுந்ததுனால நம்முடைய மைண்ட் எஃபெக்ட் ஆகி வீழ்ச்சினால நம்முடைய மைண்ட் இருள் அடைந்தது. இருளடைந்து நாம் தேவனை பற்றிய அறிவு, தேவனை பற்றிய காரியங்கள்ல முற்றிலுமாக அறியாமை உள்ளவர்கள் ஆனோம். நேரத்துல என்னன்னா மேல இருந்து கீழே உழுந்து தலைக்கு அடிபட்டவன எல்லாம் மறந்துடுவாங்க. அவங்க யாரு, தங்களுக்கு என்னன்னு எல்லாம் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒன்னு ஆயிடுச்சு அவங்களுக்கு. எனக்கு நம்ப முடியுதுங்களா, நான் கடவுளுடைய சாயலா படைக்கப்பட்டமே தேவனுடைய அறிவு பரிபூர்ண அறிவோடு, கடவுள் யாருன்னு அவருடைய நீதி அவருடைய பரிசுத்தத்தோடு படைக்கப்பட்ட மானிடம்னா எல்லாத்தையும் மறந்து போய் கடவுளை பத்தி கொஞ்சம் கூட தெரியாத அறியாமை உள்ளவர்களாக ஆதாம் ஆனாரு. அவர் மூளை கெட்டு போச்சு. ஆதாம் அறியாமை உள்ள அவருடைய பிள்ளைகளா பிறந்த நாம் எல்லோருமே இந்த மூளை கோளாறுல பிறந்திருக்கோம். இக்னோரன்ஸ், அறியாம மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு. பைபிள் எங்க போட்டிருக்கு, எல்லா பைபிள்ல போட்டிருக்கு. ரோமர் 1:21 பாத்தீங்கன்னா, தங்க சிந்தனைகள் வீணர்கள் ஆகி அவங்களுடைய இருளான இருதயம், அவங்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. இருதயம் இருளாகி சிந்தனையில வீணர்கள் ஆனார்கள். அந்த வீணர்களாகி என்ன நினைச்சுக்கிறோமா, தங்களை ஞானிகள் என்று எண்ணிக்கொண்டு பைத்தியக்காரர்கள் ஆனார்கள். யோசிச்சு பாருல்ல, உனக்கு அறிவு போயிடுச்சு, மூளை கெட்டு போச்சு, ஞாபகம் இல்லை, ஆனா நீ என்ன நினைச்சுக்கிற, நான் ரொம்ப ஞானி, ரொம்ப தெரியும். அந்த பைத்தியக்காரத்தனத்துல என்ன பண்ணிட்டாங்களா, தேவனிடல அழியாத மகிமையே மனிதனுடைய அழியக்கூடிய ரூபத்திற்கு, பறவைகளுக்கும் நாலு காறு மிருகங்களும் இதுதான் கடவுள்னு பண்ற அளவுக்கு மனுஷன் மூளை கெட்டு போச்சு. கடவுளை பத்தி எவ்வளவு அறியாம எவ்வளவு ஞாபகம் போயிருச்சுன்னா, குரங்கையும் மிருகத்தையும் எல்லாம் கடவுள்னு கும்பிடுற அளவுக்கு மனுஷனுக்கு கடவுளை பற்றி அறியாமை வந்துருச்சு. பாருல, நம்முடைய மைண்டு பாவத்தினால இருளடைந்து தேவனை குறித்த காரியங்களில் அறியாமை உள்ளவர்களாக நம்முடைய கற்பனைகள் எல்லாம் ஆதியாகமத்துல போட்டிருக்கு. தொடர்ந்து பாவ தீமையானது. அது மாத்திரம் இல்லை, இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் பிரபு வந்து நம்ம மனதை குருடாக்கி இருக்கிறான். இந்த மாதிரி தான் நமக்கு முதல் பிரச்சனை. குருடர்களாக நீங்களும் நானும் இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து கண்ணு தெரியாம தத்தளிச்சுக்கிட்டு ஒண்ணுமே அறியாம, கடவுள் எவ்வளவு பெரியவர் தெரியாது, நான் எவ்வளவு பெரிய பாவின்னு தெரியாது, ஒரு ஒரு போதையான ஒரு மயக்கத்துல நான் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அவன மாதிரி இல்ல, இவன மாதிரி இல்ல, சுயநீதியிலயும் பாரம்பரியத்திலயும் நம்பிக்கிட்டு வாழ்க்கையில நம்மள நம்ம செய்யற தப்புங்களெல்லாம் நம்ம நியாயப்படுத்திக்கிட்டு நாம மோசம் இல்லைங்கிறன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம ஏன் பிறந்தோம்னு தெரியல, இந்த உலகத்துல ஏன் வாழ்றோம்னு தெரியல, எதுக்கு வேலைக்கு போறோம், எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறோம், எதுக்கு பிள்ளை குட்டிகள கத்துக்கிட்டோம், இந்த உலகத்துல இருந்து திடீர்னு போனவங்க எங்க போவோம், என்ன ஒண்ணுமே தெரியாம கண்ணு அப்படியே கண் போன போக்கில் குருடர்களாக பெய்தே இருக்கும். நம்முடைய அறியாம முதல்ல வீழ்ச்சினால் வந்தது நமக்கு அறியாம. ரெண்டாவது பிரச்சனை, நம்முடைய மனசாட்சி மாபெரும் குற்ற உணர்வுனால் நிறைந்து போயிருக்கு. அது எவ்வளவுதான் இந்த மனசாட்சி பேச்சு நம்ம கேட்கலனாலும் நம்ம மறந்து மறக்கிறது மாத்திரம் இல்ல, நம்முடைய அறியாம பிரச்சனை மாத்திரம் இல்ல, மனுஷனுடைய மனசாட்சி அவன் செஞ்ச ஏன்னா கடவுளுடைய பிரமாணத்தை இதயத்திலேயே எழுதியிருக்காருன்னு நம்ம ஏற்கனவே படிச்சோம். அந்த பிரமாணத்தைக்கு விரோதமாக செய்யும் போதெல்லாம் அந்த மனசாட்சி குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கு மனுஷன். உங்களுக்கு நான் சொல்லவா, நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏங்க வாழ்க்கையில ரொம்ப சளிப்படைஞ்சிருது, சில நேரங்கள்ல ரொம்ப போர் அடிச்சிருது, ஏன் மனசுல சமாதானம் இல்லை, ஒரு பதபதைப்பு எப்பப்பாரு, பயம், ஹார்ட் பிபி, டென்ஷன், ஏன் நம்ம எதுதோ காரணங்கள் சொல்லலாம், ஆனா வேறு காரணம் என்ன தெரியுமா, நம்ம மனசாட்சியில இருக்கிற குற்ற உணர்வு, நம்ம சரியிலேயே ஆண்டவருக்கு விரோதமா ஒரு பாவியா இருக்கிறோமே, எத்தனை பாவம் செஞ்சிருக்கிறோமே, நம்ம ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாரே, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமே, நம்ம மனசாட்சி நம்மளை குற்றப்படும், சுத்த மனசாட்சி நம்ம கிட்ட இல்லை. அதனாலதான் எத்தனையோ ஸ்டார்ஸ் எல்லா வசதிகள் இருக்கு, பிரபலமான அவங்க எவ்வளவு பணம் இருக்கு, ஏன் சில நேரத்துல டிப்ரெஷன்ல தூக்க மாத்திரை எடுத்துக்கிட்டு வாழ்றாங்க, ஏன் என்ன குறைவு அவங்களுக்கு, ஏன்னா நம்முடைய உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா வியாபாரத்துக்கும் காரணம் நம்முடைய கில்டி கான்சியஸ், நம்முடைய குற்ற மனசாட்சி. அதுக்கு தெரியும் கடவுள் என்னால கோபமா இருக்கிறார், அதுக்கு தெரியும் அவர் என்கிட்ட சந்தோஷமா இல்லை, நம்மள வேண்டாம் நம்ம சொல்ல வெளியில காமிச்சுக்கலாம், ரொம்ப நீதிமான மனசாட்சி சொல்லுது நீ மோசமானவன் இல்லைங்களா, அந்த மாதிரி குற்றம் போகாது. அது மாத்திரம் இல்லை, இந்த குற்றம் அறியாம வேதத்துல இது பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, அது மாத்திரம் இந்த அறியாம ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த குற்ற மனசாட்சி. அது இன்னொரு பிரச்சனை நமக்கு என்னன்னா, ஒரு சீர்கெட்ட பாவ தீமையான இயற்கை எனக்குள்ள இருக்கு, வெளியில நான் ஒரு மனுஷனா இருக்கலாம்னா உள்ளுக்குள்ள ஒரு கெட்டவன் எனக்குள்ள இருக்கிறான் தெரியுமா, ஒரு தீமையான உந்துதல், ஒரு தீமையான பென்ட் டு ஈவில், எந்த கண்ட்ரோல் இல்லாம யாருமே என்னை பார்க்கல என்ன விட்டாங்கன்னா கொஞ்சம் கூட கண்ட்ரோல் இல்லாம என்ன பெரிய தப்பு இருந்தாலும் செய்யறதுக்கு போயிருவேன், ஒரு வெறி பிடிச்ச குதிரை மாதிரி போய் இடிச்சுக்கிட்டு மண்டைய கூட ஒடிச்சுக்கிற கண்ட்ரோலா இருக்கிற உட்டா தீமை செய்யணும்னு இருக்கு, அது வந்து பாவ இயற்கை எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்களா, நம்ம பிறந்ததுல இருந்தே நமக்கு தீமை செய்யறதுக்கு தான் பிடிக்குது, நல்லது செய்யணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா, ஒரு கட்டுப்படுத்த முடியாத பாவ இயற்கை நமக்குள்ள, நல்லது உள்ள எதுவுமே நல்லது கிடையாது, கெட்டது செய்யறதுல நம்ம ரொம்ப விரும்புறோம், அதை என்ஜாயும் பண்றோம். இந்த மூணு பிரச்சனைகள் யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் அறியாம கடவுளை பற்றி அறியாம வீழ்ச்சியினால வளர்ந்த மூணு வியாதிகள் நமக்கு, அறியாம குற்ற உணர்வு, சீர்கெட்ட இயற்கை, தீமையே செய்யணும்ன்ற ஒரு இயற்கை, இதுதான் நம்மள நம்ம வாழ்க்கையே மிசரபலாக வியாகுலம் நிறைந்ததாக பண்ணியிருந்த. நீங்களும் நானும் என்னதான் சொல்லிக்கலாம், என்னதான் நமக்கு இருக்கலாம், இல்லாம போகலாம், இந்த மூணு நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் இலைப்பாறுதல், சமாதானம், உண்மையான சந்தோஷம்ன்றது நம்ம அகராதியிலேயே இருக்காது. இந்த மூணு ஆத்மீக வியாதிகள் நம்ம உள்ளுக்குள்ள எல்லா விதமான பயங்களையும் டென்ஷனையும் கவலைகளையும் எல்லாத்தையும் தான் ஏற்படுத்தும். சில நேரங்களில் உடம்பே கொதிக்கிற மாதிரி, ஜுரம் பிடிச்ச மாதிரி, ஏன்னா கடவுள்கிட்டயும் எனக்கு சமாதானம் இல்லை, புசுத்தி யாருக்கிட்டையும் சமாதானமா வாழவும் முடிய மாட்டேன், வாய் அடக்க முடிய மாட்டேன், கோபத்தை அடக்க முடிய மாட்டேன், கடவுள் வந்து கடவுளுக்கு முன்னாடி நம்ம நிக்க முடியாத நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு நமக்கு தெரியும், நம்ம தப்பு செஞ்சிருக்கோம் தெரியும், சாகரத்துக்கு பயம், மரண பயம் நம்மளை வாட்டுது, எதிர்காலத்துல என்ன நடக்க போவோன்ற ஒரு எதிர்கால பயம், இந்த மூணு பிரச்சனைகளால தான் அறியாம குற்ற உணர்வு சீர்கெட்ட இயற்கை டயக்னோசிஸ் பாருங்க, தாங்க நம்ம ஆவிக்குரிய எம்ஆர்ஐ காட்டுது, இன்னும் ப்ராக்னோசிஸ் சொல்லுவாங்க, ஓகேங்க இதுதான் வியாதினா அதுக்கு என்னங்க ட்ரீட்மெண்ட் இருக்கு. இன்னும் ப்ராக்னோசிஸ் ரொம்ப மோசம், என்ன இந்த வியாதி வளர்ந்துகிட்டே போகுது, வயசாக வயசாக கோபம் குறையுதா இல்ல ஜாஸ்தி தான் ஆகுது, வயசாக வயசாக இன்னும் ரொம்ப பரிசுத்தம் ஆகிறோமா இல்ல இன்னும் மோசமா தான் போறாங்க சில பேர். ஏன் இது வியாதி வளர்ந்துகிட்டே போகுது, போய் போய் கடைசியில என்ன ஆகும், இந்த வியாதி சரியாவலன்னா எல்லா சரியாத எல்லாரையும் தூக்கி நரகத்துல போட்டு ஆண்டவர் வேலை வைக்க போற. நம்ம எல்லாம் ஐஜிசி சின்னர், இக்னோரண்ட் கில்டி அண்ட் கரப்ட் சின்னர், ஐஜிசி ஞாபகம் வச்சுக்கல. இந்த உலகத்துல எந்த டாக்டரும் இதை கியூர் பண்ண முடியாது, ரொம்ப ஹாரிபிள் ஹெல்ப்லெஸ் ஸ்டேட். எந்த தேவதூதனும் எந்த மனிதனும் சரியா செய்ய முடியாத நிலைமை. முதல்ல அதை உணர்ந்தோம்னா பெரிய குளோரியஸ் குட் நியூஸ் என்ன தெரியுமா, இந்த ட்ரிபிள் கியூர், இந்த மூணு வியாதியும் சுகப்படுத்துகிற ஒரே மத்தியஸ்தர் கிறிஸ்துவாக. இந்த மத்தியஸ்தராக ஏன் அவதாரம் எடுத்து தனியல் உள்ள தேவன் இந்த மூணு பணிகளையும் ஆச்சாரியராக தீர்க்கதரிசியாக ராஜாவாக ஏன் அவர் பணியை செய்யணும், இந்த மூணு பிரச்சனை வியாதி நமக்கு இருக்கிறதுனால தான். அதனாலதான் இந்த பேராகிராஃப் அழகா நமக்கு சொல்லுது இல்லையா, நமக்கு அந்த பிரச்சனையை அவர் சால்வ் பண்றாரு. ஏன் அறியாமை அவருடைய தீர்க்க தரிசன பணியினால சுகம் பண்றாரு, அவருடைய ஆசாரிய பணியினால குற்றத்துல வாடுகிற நம்ம குற்றத்தை அவர் நீக்கிறார், அவருடைய ராஜா ராஜதீக நம்மளை இயேசு ராஜா என்னை ஆளும் ராஜான்ற மாதிரி அவருடைய ஆட்சினால நம்முடைய பாவ அடிமைத்தனத்துல இருந்து நம்மளை விடுவித்து பாவ சொல்ற மாதிரி நம்ம செய்யாதபடிக்கு நம்மளை கட்டுப்படுத்துகிறார். அவருடைய தீர்க்க தரிசன ஒளி நம்முடைய இருளை சதறடிக்கிறது, அவருடைய ஆசாரிய பணியினுடைய பண்புகள் நம்முடைய குற்றத்தை நீக்குகிறது, நம்மளை தேவனிடத்தில் ஒப்புரவாக்குறது, அவருடைய ராஜாவான வல்லமை நம்முடைய பாவ அடிமைத்தனத்தில் இருந்து நம்மளை விடுதலை ஆக்குறது. தீர்க்க தரிசியாக நம்ம மனதை பிரகாசித்து தீர்க்க செய்து நமக்கு அறியாமையை நீக்கிறார். அவருடைய ஆசாரியனாக நம்ம இருதயத்துக்கும் மனசாட்சிக்கும் அவருடைய பலியின் மூலமாக சமாதானத்தை கொடுக்கிறார். ராஜாவாக நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய அடங்காத உணர்ச்சிகளை பாவ பழக்கங்களை கட்டுப்படுத்தி நம்மளை நடத்துகிறார். இல்லை அவர் செய்யற பணி இது மூணு ரொம்ப அவசியம், இது மூணு இல்லைன்னா பழைக்கவே மாட்டோம் நம்ம. ஏன்னா ப்ராஃபெட்டாக தீர்க்கதரிசியாக கடவுளை நமக்கு காட்டுகிறவர் அவர் தான். ஆச்சாரியனாக கடவுளை காட்டினது மாத்திரம் இல்ல, கடவுள்கிட்ட நம்மளை கூட்டு போறவர் ஆச்சாரியனாக கூட்டு போற, ராஜாவாக இருந்து கடவுளோடு நம்மளை இணைத்து கடவுளோடு நம்மளை மகிமைப்படுத்துகிறார். என்ன அதிசய பணி, இயேசுடைய பணி, யோசிச்சு பாருங்க. இந்த மூணு பணி ரொம்ப அவசியம், அது எப்படி செய்யறாரு என்றத சுருக்கமா நாம் சொல்லி முடிக்கலாம் பாருங்க. இந்த மூணு பணி ஒன்னா பார்த்தோம், அவருடைய தீர்க்க தரிசன பணி, அவருடைய இயேசு கிறிஸ்து அவர் தீர்க்க தரிசியா இருந்து தன்னுடைய வார்த்தையின் மூலமாக அவருடைய சத்தியத்தின் மூலமாக தான் நம்முடைய அறியாமையை நீக்கிறார். நம்ம அட்டர்லி இக்னோரண்ட், நமக்கு இப்படி ஒரு ஆசாரியம் தேவை. இயேசு கிறிஸ்து வந்து நம்ம வெறும் காது கொண்டி பேசுறவர் அல்ல, நான் வெறும் உங்களுக்கு பாஸ்டா காதுக்கு தான் பேச முடியும், ஆனா என்ன நம்பிக்கையில பேசுறேன், என் வார்த்தையை கொண்டு இயேசு அதுக்கு தான் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே அவங்களுடைய மனதை பிரகாசிக்க செய்யும், இந்த வார்த்தையின் மூலமா அவருடைய மகிமையை அவங்களுக்கு வெளிப்படுத்தும். நம்ம மனதுக்கும் நம்ம இருதயத்துக்கும் இது இது அதே அதை உணரத்தக்கதாக செய்யக்கூடியவர் அவர் உண்டுதான். அதுதான் அவர்தான் உண்மையான தீர்க்கதரிசி, த கிரேட்டஸ்ட் ப்ராஃபெட், இறுதி ப்ராஃபெட். அவர் பழைய பாடல இருந்த எல்லா தீர்க்கதரிசிகளுக்குள்ள இருந்ததும் கிறிஸ்துவுடைய ஆவி தான், சரிங்களா? அவங்களுக்கு அவருடைய ஆவி தான் அவங்கள நடத்துச்சு. மோசே சொன்னார், என்னை விட ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்ப போறார், அவருக்கு சரி கொடுங்கன்னு பேதுரு அப்போஸ்தல நடவடிக்கைகள் மூணுல சொல்றாரு. அந்த மோசே சொன்ன தீர்க்கதரிசி தான் இயேசு அப்படின்னாரு. இந்த உலகத்தில் இருக்கும் போது நானே உலகத்தின் வெளிச்சம், அவர் பேசும் போது மக்கள் ரொம்ப அவர் பேச கேட்டவங்க அதிர்ந்து போனாங்க, அப்பாடி என்ன அதிகாரம், இப்படி ஒரு பேசுற ஒரு தீர்க்கதரிசி இல்லையே அப்படின்ற அளவுக்கு அவருடைய வார்த்தையில வல்லமை இருந்து பேசினார். எல்லாத்தையும் பத்தியும் பேசி நமக்கு அறிவை கொடுத்தாருங்க. இயேசு சொல்லலன்னா எப்படிங்க சினிமா காரியங்கள் தெரிஞ்சிருக்கோம் நமக்கு? எல்லா பைபிள்ல காஸ்பல்ஸ்ல படிச்சு பாருங்க, நாங்கெல்லாம் மத்தேயு காஸ்பல் 7 வருஷம் படிச்சுட்டு இருக்கோம், என்ன அறிவுல வளர்ந்தோம், எல்லா திருமணத்தை பத்தி, வாழ்க்கையை பத்தி, மரணத்தை பத்தி, பரலோகத்தை பத்தி, பணத்தை பத்தி, எல்லா டாபிக்க பேச எல்லாத்த குறித்த தெய்வீக ஞானத்தை நம்ம கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் பத்தி பேசுறாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் தீர்க்கதரிசி பணி வந்து இந்த உலகத்துல இருக்கும் போது அவர் செஞ்சதோடு முடிஞ்சிருந்த, இப்பவும் அந்த தீர்க்கதரிசன பணியை தன்னுடைய ஆவியின் மூலமாக செய்து வருகிறார். அவர்தான் பாஸ்டர்ஸையும் டீச்சர்ஸையும் சபைக்கு நியமித்து அவர்கள் மூலமாக தன்னுடைய தீர்க்கதரிசி பணியை செய்து வருகிறார். அந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் கருவிகள் தான். நான் சொன்ன மாதிரி நான் இப்ப பேசுறதெல்லாம் உங்க காது கேட்கிறவளத்தான் பேச முடியும். ஓகே, அவர் சொல்றாருன்னு நீங்க கேக்குறீங்க. என்ன நம்பிக்கையில பேசுறோம்னா, ஆவியானவர் இயேசு வந்து பரலோகத்துல உட்கார்ந்துருக்கிற இயேசு, அவர் ஆவியின் மூலமாக, அவர் தானே தீர்க்கதரிசி. அவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி உங்க மனதுக்கு வெளிச்சத்தையும் ஒரு விழிப்பையும் உங்க இதயத்துக்கு ஒரு தள்ளுது இதயம் உணர்ற மாதிரி செய்யக்கூடிய பணி அவர் தான் செய்ய முடியும். இல்லைன்னா நாங்களாம் உலகைக்குதான் போக முடியும். அதனால ஒன்னும் அவ போறது இல்லை. ஆவியை கொண்டுதான் உலகத்தை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து நான் உணர்த்துவேன்னு சொன்னேன். அவருடைய ப்ராஃபிட்டிக் மினிஸ்ட்ரி என்னைக்கும் நடக்குது. ஆகவே நமக்கு இருக்கிற பாவத்தின் முதலாவது பிரச்சனை அறியாம, அந்த அறியாமையை பூரணமா போக்கக்கூடியவர் அவர் தான். சத்தியத்தின் மூலமாக செய்கிறார் இல்லைங்களா, அவர் வார்த்தையின் மூலமாகத்தான் செய்கிறார். இன்னைக்கெல்லாம் தீர்க்கதரிசின்னு சொல்லி ஆண்டவரை கிட்ட பேசினாருன்னு பைபிளே சொல்லி கொடுக்கறதுல அவங்க மூலமா இல்ல, பைபிள் மூலமாகத்தான். அவர் வார்த்தையை கொண்டு ஆவியின் ஊடாக அதன் மூலமா தான் நம்முடைய அறியாமையை நீக்கிறார். இரண்டாவது அவர் ஆசாரியர். நமக்கு இருக்கிற இன்னொரு இரண்டாவது பிரச்சனை குற்ற உணர்வுல வாடி, ஐயோ தப்பு செஞ்சிருக்கிறோமேன்ற வாடி. இந்த மகிமையான தேவனரும் தீர்க்கதரிசி மாத்திரம் இல்ல, அவர் ஆசாரியர். புதிய ஏற்பாடு எவ்வளவு பேசுது அதை பத்தி. எதிரே இருக்கு ஒரு ஆசாரியன்னா, ஒரு ஆசாரியனுடைய பணி என்ன? அவர் வந்து ஆசாரியன் பாவிகள் தேவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க அவங்களை கொண்டு வந்து தேவன் கிட்ட ஒப்புருவாங்க. அவங்க ரெண்டு விதத்துல அதை செய்வாங்க. ஆண்டவருடைய ஆண்டவர் கோபமா இருக்கிறாரு, தேவ குத்தம் ஆயிருச்சு. அந்த தேவ குத்தத்தை ஒரு பலியின் மூலமாக, ஒரு பலியை கொடுத்து, பரிகார பலியை கொடுத்து தேவனை கோபத்தை நீக்கணும். நீக்கிட்டு அந்த பாவி ஆலயத்துக்குள்ள அந்த போய் அந்த பாவிக்காக பரிந்து பேசணும். ரெண்டு பலி, தேவனுடைய கோபத்தை பலியின் மூலமா நீக்கணும், ஆலயத்துக்குள்ள போய் அவருக்காக பரிந்து பேசணும். புதிய பாடு நமக்கு சொல்லுது, இயேசு கிறிஸ்து ஒரே தரம் தன்னையே பலியாக, பூரண பலியாக கொடுத்த, ஆடு மாடு செய்யக்கூடாத காரியத்தை தன்னுடைய பூரண பலி பலியை கொடுத்து தேவனுடைய கோபத்தை, தேவனுடைய நீதியை திருப்தியாக்கி நம்மேல இருந்த தோர கோபாக்கி எடுத்துட்டது மாத்திரம் இல்ல, அது ஒரு ஒரு பாட்டு ஆசாரியுடைய பணி. பலியை கொடுத்து முடிச்சுட்டு அதோடு தான் நம்ம நினைக்கிறோம் முடிஞ்சிச்சு அவர் பணி. இல்லைங்க, ஆசாரியன் அதோடு நிக்கிறது இல்ல. அவர் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு தடவை போய் மக்களுக்காக பரிந்து பேசும். வேதம் நமக்கு சொல்லுகிறது, இயேசு பலி கொடுத்து இந்த உலகத்தை விட்டு போனது மாத்திரம் இல்ல, அந்த மகாபரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்துக்கே போய் உள்ளுக்குள்ள போய் நமக்காக தன் பலியின் அடிப்படையில, அவருடைய பரிபூரணமான பணியின் அடிப்படையில நமக்காக இன்னமும் பரிந்து பேசுறார். நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் அவர் செஞ்ச அந்த, அவர் செஞ்சு ஒரு தடவை முடிச்சுட்டாரு பலிய. ஆனா நம்ம அப்பப்போ தப்பு செஞ்சு அப்பப்போ குற்றம் ஃபீல் பண்றோமே. ஒவ்வொரு தடவையும் நம்ம குற்றம் ஃபீல் பண்ணும் போது சில நேரங்கள்ல போய் ஜெபித்து, ஆண்டவரே நான் பாவின்னு ஜெபித்து உண்மையா ஜெபிக்கும் போது கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதோ தெரியல. அந்த குற்றம் எல்லாம் நீங்கி போய் சமாதானமும் ஆறுதல் எங்க இருந்து வருது? அவர் அங்க பேசி அனுப்புனதுனாலதானே சமாதானம். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட பணி, அவர் சிலுவையை மாத்திரம் பாக்குறோம், அது தப்பு தான், தப்பு இல்லை. அதை ரொம்ப நம்ம மகிமைப்படுத்தணும். ஆனா அவர் இந்த நேரத்திலையும் இப்பவும் செஞ்சுட்டு இருக்கிற பணியை நம்ம மறந்துடக்கூடாது இல்லைங்களா. இப்பவும் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, நம்முடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய பரிசுத்தமாக்குதலுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணி வருகிறாரே. இது எப்பாடு பிரதான ஆசாரியராக குற்றமுள்ள மனசாட்சி நமக்கு வாட்டும் போது அந்த சமாதானம் இல்லை ஆண்டவரே, எனக்கு சந்தோஷம் இல்லை ஆண்டவரே அப்படின்னும் போது எதிரே நாளில் சொல்லுது, உன் கஷ்டம் என்ன படுறான்னு அவருக்கு தெரியும். சதாயம் ஏற்ற சமயத்தில் சதாயம் செய்யும் கிருபையை பெற தைரியமா கிருபாசனத்துக்கு அண்டையில் வா. ஏன், நமக்காக ஒரு பரிந்து பேசுற பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அந்த எல்லா ஆவிக்குரிய குழப்பங்களையும் கவலைகளையும் பாரங்களையும் குற்ற மனசாட்சியும் நீக்கக்கூடியவர் அவர் தான். அவர் கியூர் பண்றாருங்க. இந்த கில்ட் ப்ராப்ளம் வேற யாருனாலையும் பண்ண முடியாது. மூணாவதாக அவர் நம்முடைய ராஜா, அவர் நம்முடைய தீர்க்கதர்சி, கடவுளை நமக்கு காட்டுறவர், கடவுளுடைய அறிவை நமக்கு புகுற்றவர், நமக்கு மனதையும் இதயத்தையும் வெளிச்சத்தினால் நிரப்பக்கூடியவர். நம்ம குற்ற மனசுல வாடுற நமக்கு அவருடைய வழியினாலையும் அவருடைய பரிந்து பேசுறதுனாலையும் உண்மையா இந்த நிமிஷத்திலையும் குற்றம் இருக்கும் போது அவர்கிட்ட மன்னிப்போம், மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்போனோம்னா அந்த குற்றத்தை நீக்கி சமாதானம் கொடுக்கிறவர். மூணாவதாக அவர் ராஜா. நிறைய பேர் இதை உணர்றதில்லை. அவருடைய ராஜதிகம், அவர் ராஜா. அவருடைய ராஜா ராஜ்யம் வந்து ரெண்டு விதத்துல இருக்கு. ஒண்ணு வந்து சர்வாதிகார ராஜ்யம், அவர் தான் எல்லாத்துக்கும் ராஜா. அவருடைய எசென்சியல் கிங்டம் வாங்க, அவர் தான் வானத்திலையும் பூமியிலையும் எனக்கு சகல அதிகாரம் இருக்கு அப்படின்னா. நிறைய பேர் அவருடைய கிங்லி மினிஸ்ட்ரி இப்போ சரியா புரிஞ்சுக்காதனாலதான் அவர் 1000 வருஷம் வரசாட்சின்னு என்னவோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அவர் ராஜா தெரியுமா? எசென்சியல் மினிஸ்ட்ரி எல்லாமே அவருக்கு அதிகாரத்துக்குள்ளதான் இருக்கு. கொலாசியர்ல போட்டிருக்கு, கொலாசியர் 1:16 எல்லாத்துக்கும் கர்த்தர் அவர் தான். மக்களுடைய எல்லைகளையும் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறார், அரசாங்கம் தீர்மானிக்கிறவர் அவர் தான். தனக்கு இஷ்டமானதை செய்கிற ராஜாவாக பரலோகத்தில் அவர் இருக்கிறார். எல்லாத்தையும் தன்னுடைய 2வது வருகைக்கு நடத்தும்படிக்கு நடத்தி தான் போயிட்டு இருக்கிறார். அதனாலதான் பூகம்பங்கள் போர்கள் எல்லாமே அவருடைய பிளானின் படி தான் நடக்குது. சொன்னார் இப்படி தான் நடக்கும். அந்த மாதிரி ஒரு அவருடைய ஆட்சி, இறையாண்மை ஆட்சி இருக்கு. ரெண்டாவது, அவர் ஒரு மீடியட்டோரியல் கிங், மத்தியஸ்த ராஜ்யம். அது எப்படி? அதான் அவர் மீடியேட்டர் பார்க்கிறாங்க. அவர் வந்து தன்னுடைய மக்களை சபைக்கு தலைவராக இருந்து அவர் மக்களை தன்னுடைய வார்த்தையினால அவர் ஆளுகிறார். இது இந்த கிங்டம் ஆஃப் கிரேஸ். இன்னொரு வார்த்தை இருக்கு, இது கிருபையின் ராஜ்யம். இந்த ராஜ்யத்துல மக்களுடைய இதயங்களையும் அவருடைய வாழ்க்கையிலையும் அவர் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார். இல்லை, அது ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம். இது கொடி வெளிப்பிரகாரமான ஆடம்பரம் இல்லை. ஆனா இது நிஜாகவே கிறிஸ்து தன்னுடைய மக்களை ஆண்டு தன் மக்களுக்கு ராஜாவாக இருந்து வருகிறார் இந்நாள் வரைக்கும். அதுதான் பைபிள்ல புதிய ஏற்பாடுல தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கு. சமீபமா இருக்குன்னா இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தை பத்தி தான் பேசுறாரு. மனிதருடைய இதயங்களை ஸ்தாபிக்கிற ராஜ்யம். அந்த மீடியட்டோரியல் கிங்டம்ல அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய மக்கள், பாவ இயற்கை உள்ள மக்கள், நீங்களும் நானும் பாவமே செய்யணும்னு இருக்கிற பாவ இயற்கை உள்ள இதயத்தை, எத்தனை பாவ இயற்கையில பாடுபடும். நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம், செய்ய முடிய மாட்டேங்குது. ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறோம், கீழ்ப்படிய மாட்டோம். கோபத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறோம், கட்டுப்படுத்தவே முடிய மாட்டேங்குது. இவர் என்ன செய்யறார்? ராஜாவாக இருந்து நம்மள அந்த அந்த விசுவாசம் இருக்கு. கடைசியில எவ்வளவு பிரம்மாண்டமா முடியுது பாருங்கல்ல. நம்மளை கன்வின்ஸ் பண்ணி, நம்மளை அடக்கி, நம்மளை இழுத்து, நம்மளை தாங்கி, நம்மளை விடுதலை செய்து தன்னுடைய நித்திய ராஜ்யத்திற்கு நம்மளை பாதுகாத்து வருகிறார் பாருங்கள. நான் செய்யறாரு, இதெல்லாம் நம்ம உணர்றது இல்லை, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒழுங்கா இருக்கிறோம், விசுவாசத்துல இருக்கிறோம்னா அவருடைய பணியினால தான். அற்புதமான ராஜ்யத்தை நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா அவர் 1 நிமிஷம் நம்மளை விட்டாருன்னா போதும். இந்த ஊழியத்தினாலதான் நீங்களும் நானும் உலக சாக்கடையில போய் குதிச்சு நேரத்துக்கு நம்மளை அழிச்சிக்காம இருக்கிறோம். உலகத்துல எவ்வளவு எஞ்சி இருக்கிற பாவம் இருக்கு, எவ்வளவு சோதனைகள் உலகத்துல இருக்கு. சாத்தான் என்னன்னா செய்வான் நமக்கு. அது கடவுள் சில நேரங்கள கடவுள்கிட்ட வர்றதே பிடிக்கிறது இல்லை, பைபிள் படிக்க பிடிக்கிறது இல்லை, சர்ச்சுக்கு போக பிடிக்கிறது இல்லை, ஆண்டவர்கிட்ட வரணும்னா. ஆனா அவருடைய ராஜதீக பணியில அவர் என்ன செய்யறாரு? நம்முடைய மாம்ச எண்ணங்களே அடக்கி நம்மள நம்மளை வணைய செய்து, நம்மளை தாங்கி, நம்மளை பாதுகாத்து, நம்மளை நாமளே அழிச்சிக்காம நம்ம கிட்ட நம்மளே காப்பாத்திக்கிட்டு வருகிற தேவன். ஆகவே இத ஞாபகம் வச்சுக்கோங்க, அற்புதமான ஒரு அதிகாரம். கிறிஸ்து இஸ் அ ப்ராஃபெட், இஸ் அ ப்ரீஸ்ட், இஸ் அ கிங். பிபிகே நமக்கு இருக்கிற 3 வியாதி, ஐசிசி, இக்னோரன்ஸ், அறியாம, குற்ற உணர்வு, கரப்ட் நேச்சர். இந்த விசுவாச அறிக்கை இயேசு 10 சாப்டர்ஸை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். இயேசுடைய பணியை எவ்வளவு உள்ளடக்கிய விதத்துல நம்ம கட்டுக் கொடுத்துச்சு. உங்களுக்கு சந்தோஷம் இல்லை, இப்படி ஒரு பரிபூர்ண ரட்சகர் இருக்கிறாரு. எபிரேயர்ல போட்டிருக்க அவர் முற்று மொழிய நம்மளை ரட்சிக்க வல்லவர். முற்று மொழிய, அந்த முற்று மொழியன்னா நம்முடைய பாவங்கள், நம்முடைய சோதனைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பயங்கள், நம்ம பின்வாங்கி போறது எல்லாத்தையும் கடந்து போறதுங்க அந்த முற்று மொழியை. அப்படின்னா முழுமையாக இறுதியாக நம்மளை ரசிக்கக்கூடியவர் இஸ் ஏபிள் டு சே அஸ், அவர்களால்தான் நம்ம ரசிக்கப்பட முடியும். அதுக்காக அவர் மறித்து பரலோகத்துக்கு போனது மாத்திரம் இல்ல, இன்றளவாய் நமக்காக பரிந்து பேசி நம்ம கண்ணில் புலப்படாத எத்தனை ஊழியங்கள் நமக்கு செய்துகிட்டு இருக்கிறார் தெரியுமா. நம்ம இன்னைக்கு ஒழுங்கா வரோம், ஒரு வார்த்தையை தேடி வரோம், அவர்கிட்ட இருக்கிறோம்னா காரணம் கொஞ்சம் கூட நம்ம இல்ல, நம்ம அகராதிலேயே அப்படி வரமாட்டோம், நம்ம பரம்பரையிலேயே இல்ல அந்த எண்ணங்கள்லாம். அது அவர் செய்யற கிருபாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆபத்துகள், இன்னைக்கு இருக்கிற ஆபத்துகளையும் நம்ம பொழைச்சிருக்கிறோம்னா இந்த நிமிஷமா நமக்காக ஜெபிக்கிற உயிருள்ள ரட்சகர் இருக்கிறார், கம்ப்ளீட் சேவியர். ஆகவே இது ஒரு பயன்பாடா சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் அறியாதவங்க நீங்க இருந்தீங்கன்னா, வெறும் பேர் கிறிஸ்தவர்களா நீங்க இருந்தீங்கன்னா, இதை பார்த்து யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இதுதானே பிரச்சனை, இருள்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்க ஒண்ணு சொல்றாங்க, அவங்க ஒண்ணு சொல்றாங்க, யார் பேச கேட்கறது? ஆண்டவரை பத்தி சரியா தெரியல, வாழ்க்கையே இருளா இருக்கு, அடுத்தது என்னன்னு செய்யணும்னு தெரியல. இருள இருக்கிறத விட கொடுமை, அறியாமல் இருக்கிறத விட கொடுமை என்ன இருக்க முடியும்? அது பத்தாதுன்னு மனசாட்சி வாட்டுது, குற்றம் தப்புங்க, நம்ம தெரியலையே, நம்ம இல்லையே, செய்ய வேண்டிய கடமைகள் செய்யலையே, நம்மள கண்ட்ரோல் படுத்த முடியாத பழக்கங்கள் வேற இல்லைங்களா. கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுன்னு அந்த தப்பை கண்ட்ரோல் பண்ண முடியறது இல்ல, உடம்ப கண்ட்ரோல் பண்ண என்ன நமக்கு என்னங்க தேவை? இது மூணு வியாதியினால தாங்க நம்ம அப்படி இருக்கோம். உங்களுக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு ரட்சகர் தான். இவரை நீங்க நம்பலன்னா உங்களை விட முட்டாளர்கள் யாரு இருக்க முடியும்? நாம இயேசுவை நாங்க நம்புறோங்க, நாங்க சேர்த்துக்கெல்லாம் போறோங்க பாஸ்டர், ஆனா நாங்க அறியாமையில குறைஞ்ச மாதிரி இல்ல, இன்னும் அப்படிதான் இருக்கிறோம், ஒண்ணும் தெரியாம குற்ற உணர்வு மாறின மாதிரி இல்ல, பரிசுத்தத்துல வளர்ந்த மாதிரி இல்ல. யோசிப்பாங்க பிரச்சனை என்ன, இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை பிரதானமா ஒரு வார்த்தையின் மூலமா தான் செய்யற. அவருடைய மீடட்டோரியல் ரெயின் எப்படி நடக்குதான், அவர் வார்த்தையின் மூலமாக, அவர் வார்த்தை எங்க பிரசங்கிக்கப்படுதோ அந்த வார்த்தையின் ஊடாகத்தான் அவர் என்ன செய்யறாரு, நம்முடைய அறியாமையை நீக்கிறாரு, குற்றத்தை மாத்துறாரு. அறியாமை பெரிய பிரச்சனை நமக்கு. நம்ம நாட்டுல எல்லாம் என்ன சொல்றது, சர்ச்சுக்கு போனா முதல்ல என்ன, சர்ச்சுல அறியாமைனா அறிவு வரணும், அறிவை எஜுகேட் பண்ணணும், மூளைய வளரணும், சத்தியத்தை நமக்கு சொல்லி கொடுத்து சத்தியத்துல வளரணும். ஆனா மூளையே அந்த சர்ச்சுக்கு, இந்த ஊர்ல எத்தனை சர்ச்சுக்கு போனாலும் முதல்ல போனவனே மூளையை கழட்டி மூளையில வச்சுட்டு போய் உட்காந்துடணும், உள்ள உட்காந்துட்டு பஜனை, அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பஜனை, சென்டிமெண்டல் மியூசிக்க போட்டுக்கிட்டு மெசேஜ்ன்ற பேர்ல பாஸ்ட் எந்திரிச்சு பேசுவாரு, தொண 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 தொணு பைபிள ஒரு ஊர்கா மாதிரி எடுத்துக்கிட்டு வெறும் கதைங்க அடிக்கிருக்கான். நான் அங்க போயிருந்தேன், இங்க போயிருந்தேன், இதை பார்த்தேன், ஹாலே லூயா சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கைய உயர்த்துல. தேவ என்ன படிச்ச பைபிள்ல அறியாமைய போச்சா, இன்னும் தெரிஞ்சுக்கிட்டியா, வார வாரம் போறிய, அறிவுல வளர்றியா? ஒன்னும் கிடையாது. எவ்வளோ வருஷம் போயிருப்போம் அறியாம, குற்ற உணர்வு மாறுறதுல, பரிசுத்தத்துல அவர் நம்மளுடைய வார்த்தைய கொண்டுதான் நம்மள பரிசுத்தத்துல வளர்க்கிறாரு. நம்ம எங்க அப்படியெல்லாம் இல்ல, நீங்க அவருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ற இடத்துல நீங்க இருக்கிறீங்களா? அப்படி இல்லன்னா நீங்க என்ன மிஸ் பண்றீங்களே தெரியாது. ஏன் காலத்தை வீணடிக்கிறீங்க? கிறிஸ்துவுடைய ஆசாரியர் தீர்க்க தரிசன ராஜா பணி எங்க நடக்குது? அவருடைய வார்த்தை இல்லாத இடத்துல கிறிஸ்து இல்லைங்க, அவர் வார்த்தை இல்லாத இடத்துல அவருடைய ஊழியமே நடக்கிறது. பாரம்பரியத்துக்காக வரும், வெளி ஆடம்பரத்துக்காகவா ஒரு இடத்துக்கு போறது, ஒரு சர்க்கஸ்க்கு போயிட்டு வரலாம், இல்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வரலாம், அதுக்கெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும், அறிவுல வளரணும், மனசாட்சி குற்ற உணர்வு நீங்களும் பரிசுத்தத்துல வளரணும். அவர் வார்த்தை ஒழுங்கா போதிக்கிற இடம் தான் சபை. இந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். கிறிஸ்து யாரு, அவர் என்ன நமக்காக செஞ்சிருக்கிறார்? அவர் பரிபூர்ண கிறிஸ்து இல்லைங்களா. இப்பேற்பட்ட கிறிஸ்துவ ஆண்டவர் கொடுத்தார், இட்ஸ் இன்டிஸ்கிரைபிள் கிஃப்ட். தேங்க்ஸ் பி டு காட் ஃபார் இன்டிஸ்கிரைபிள் கிஃப்ட். ரெண்டு குறைஞ்சல போட்டு சொல்லி முடியாத ஈவு கிறிஸ்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் ஜபிக்கிறார்.